السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قرأ القرآن وعمل به قلبس والداه تاجا يوم القيامة، ضوءه أحسن من ضوء الشمس. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. இந்த பாடசாலையுடைய அஹதியா பாடசாலையின் அதிபர் அவர்களே, இந்த பாடசாலையிலே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அஹதியா சம்மேளனத்தின் உயர்வில் தங்களுடைய பங்களிப்பை நல்கி வருகின்ற தலைவர் அவர்களே, சக உறுப்பினர்களே, இந்த மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, நலன் விரும்பிகளே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசின் ஷஃபாஅத்தும், நம் அத்தனை பேரின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பான மாணவர்களே, இன்றைய நாள் ஹிஜ்ரி 1434 ரபீஉல் அவ்வல் மாதம் புறை 14 நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வசந்த மாதம் என்று சொல்லக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நமது நாட்டிலும் ஏனைய பல சில நாடுகளிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் ஒரு இனம் புரியாத குதூகலம், சந்தோஷம், ஆனந்தம் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது வசந்த மாதம் வந்ததனால் ஏன் இப்பேற்பட்ட ஆனந்த மகிழ்ச்சி மக்கள் உள்ளங்களிலே தவழ்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய மாதம் என்பதனால் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திற்கு இப்பேற்பட்ட மாண்பும் மகத்துவமும் இருக்கிறது என்பதை வரலாற்றை படித்து புரிந்த நம்மில் பல பேர் தெரிந்து கொள்வார்கள். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் உத்தம நபியின் உதயத்தின நிகழ்வு மாத்திரம் இடம்பெறவில்லை. அதே ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 நாள் திங்கட்கிழமை நபி அவர்கள் பிறந்த அதே தினத்தில் தான் இந்த உலகத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னுடைய 63 வயதிலே வஃபாத்தாகி அல்லாஹுவை சந்தித்திருக்கக்கூடிய மாதமும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம்தான். நம்மில் பல பேருக்கு நபிகளாருடைய பிறப்பை தெரியும் இந்த மாதத்தில். நபிகளாருடைய இறப்பை பற்றி நம்மில் பல பேர் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விடயங்கள் அதிகமாக போதிக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையான பெரியோர்களுக்கும் நல்லோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றும் பல நிகழ்வுகளை பற்றி அறியாத மக்களாக நம்மில் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகளாருடைய பிறப்பு இருந்ததைப் போன்று இறப்பும் இருந்திருக்கிறது. இரண்டாவது நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் இடம்பெற்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கத்துடைய மண்ணை விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்ட ஹிஜ்ரத் நடைபெற்று இடம்பெற்ற மாதமும் நாம் இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இடம்பெற்றிருப்பதனால் இந்த மாதத்தின் இரண்டாவது வரலாக நபிகளாருடைய ஹிஜ்ரத்துடைய பயணம் இடம்பெறுகிறது. மூன்றாவது நிகழ்வு என்னவென்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆதரவு வழங்கி நபிகளாரை தன் பிள்ளையாக பராமரித்து வளர்ந்த அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த மாதத்திலே வபாத்தாகி விடுகிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் மிக முக்கியமாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் முதலாவதாக துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாபியா, யா அல்லாஹ், எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவை எங்களுக்கு எனக்கு தருவாயாக, நான் உன்னிடத்திலே பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று நபி அவர்கள் துஆ கேட்பார்கள். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பார்கள், எனக்கு பிரயோஜனம் இல்லாத அறிவிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் இன்னும் ஒரு இல்மிலிருந்து அறிவிலிருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். ஒரே அறிவுதான் இரண்டு விதமான பயன்களை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. ஒன்று, அவருக்கும் அதனை கற்பதனால் பிரயோஜனம் இருக்கிறது, அவருடைய குடும்பத்துக்கும் அவர் சார்ந்த மக்களுக்கும் அதன் மூலமாக பிரயோஜனம் இருக்கிறது, அதனால் அவருக்கும் பிரயோஜனம், மக்களுக்கும் பிரயோஜனம், அந்த நாட்டுக்கும் பிரயோஜனமான அறிவு. இந்த அறிவுதான் அல்லாஹ்வுடைய வஹியை சுமந்த இல்மாக தீனியத்தான் அறிவாக இருக்கிறது. இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ், எனக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று நபி அவர்கள் இந்த அறிவைத்தான் கேட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையில பெற்றும் கொண்டார்கள். இன்னும் ஒரு அறிவு இருக்கிறது, அது ஷைத்தான் சுமந்து கொண்ட ஷைத்தானியத்தான கெட்ட அறிவு, நல்ல பழக்கம் இல்லை, நல்ல குணாதிசயங்கள் இல்லாத அறிவு, பெரியோருக்கு மரியாதை செய்யாத பழக்கம் அறிவு, சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டாத அறிவு. இந்த அறிவுதான் ஷைத்தானிடத்தில் இருந்தது, எடுத்ததற்கெல்லாம் பெருமை பாராட்டுவான். எனவே தான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், மின் இல்மில்லா யன்ஃபா, எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் எனது நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத தீய கெட்ட அறிவில் இருந்து அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் இந்த ஷைத்தான் சுமந்த அறிவிலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதஅல்லமுல் இல்ம முஸ்தஹீன் வலா முதகப்பிர், ஒரு மாணவனிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்கும் என்றால் அவனிடத்திலே இல்மு அறிவு வராது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். அந்த இரண்டு பழக்கங்கள் என்ன? ஒன்று வெட்கம், இன்னும் ஒன்று பெருமை. வெட்கமும் பெருமையும் எந்த மாணவனிடத்தில் எந்த மாணவியிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு தேவையான அறிவு அவர்களிடத்திலே வரமாட்டாது என்று நபிகளார் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அதில் எவ்வளவு ஒரு பேருண்மை, ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷைத்தான் இந்த உலகத்திலே பெருமை அடித்தான், அத்தனை அறிவுகளும் என்னிடத்திலே நான் இருக்கிறது, நான் பெரியதோர் அறிவாளி என்று பெருமை அடித்தான். அல்லாஹ் அவனை ஒரு ரஜீமாக எடுத்தறியப்பட்ட, சாபிக்கப்பட்ட, சாபம் செய்யப்பட்ட ஷைத்தானாக அல்லாஹ் இந்த உலகத்திலே தூக்கி எறிந்தான். அவன் எவ்வளவோ அறிவாளியாக இந்த உலகத்திலே இருந்தாலும் அவனுடைய அழிமை கொண்டு இந்த உலகத்திலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவன் பெருமை அடித்ததன் காரணமாக அவனை அல்லாஹ் தவித்து விட்டான், சாபம் செய்து விட்டான். நாங்களும் குர்ஆனை ஓதுவதற்கு ஆரம்பித்தால் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஅஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் யாராவது குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு விரும்பினால், ஆயத்தமாகினால், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறியவர்களாக ஷைத்தானுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான். எனவேதான் குர்ஆன் ஓதுகின்ற நாங்கள் முதலாவதாக கூறுகிறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், ஷபிக்கப்பட்ட உன்னுடைய கோபத்துக்கும் லானத்துக்கும் ஆளாகி எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதிவிட்டுத்தான் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று பிஸ்மியை சொல்லி நாங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, இரண்டு விதமான தன்மைகளில் ஒன்று, எந்த மாணவரிடத்திலே பெருமை கர்வம் ஆணவம் இருக்குமோ அவனுக்கு தேவையான பிரயோஜனமான இல்ம் அவனுக்கு வரமாட்டாது. வகுப்பிலே நடைபெறுகின்ற பாடத்திட்டங்களை சரியாக உள்வாங்கி நடைபெறுகின்ற அத்தனை பரீட்சைகளிலும் அதிக கூடிய புள்ளிகளை பெற்று முதலாவது மாணவனாக வந்தாலும் கூட அவனிடத்திலே பெருமை இருக்கும் என்றால், அவனிடத்திலே வெட்கம் இருக்கும் என்றால், இது நான் கற்றுக்கொண்டது, இவர்கள் யாரும் எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் ஷைத்தான் பெருமை அடித்ததை போன்று அவன் படித்த அழிமை கொண்டு பெருமை அடிப்பானையாக இருந்தால் அவனுடைய அறிக்கைகளும் அவனுடைய தேர்ச்சி அறிக்கைகளும் புள்ளிகளினால் நிறைந்திருக்கும். ஆனால் அவனிடத்திலே நல்ல பண்பாடுகள் இருக்காது, நற்குணங்கள் இருக்காது. எனவே அவனும் ஷைத்தானை போல இந்த உலகத்தில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். முதலாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இல்லாமல் பேணுதலாக பக்குவமாக பணிவோடு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் இருந்து பக்குவமாக அவன் பாடத்தை படிக்க வேண்டும். படித்து தருகின்ற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எப்படியும் இருக்கலாம், அது அல்ல கேள்வி. எதனை படித்து தருகிறார்கள், எப்படி கற்றுத் தருகிறார்கள், எங்களுக்கு படித்து தருகின்ற விடயங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாத பாடத்தை கேட்பதை போன்று மௌனமாக ஒழுக்கமாக பேணுதலாக இருந்து கற்றுத் தருகின்ற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் பெருமை இல்லாமல் கற்போமையாக இருந்தால் நாங்கள் படிக்கின்ற பாடங்கள் எனக்கும் பிரயோஜனம் அளிக்கும், என் பெற்றோர்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும், என்னை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அது பிரயோஜனம் அளிக்கும். இந்த இழிமை கொண்டு அல்லாஹ் என்னை சமூகத்தில் அல்லாஹ் உயர்வடைய செய்வான், கண்ணியங்களை அல்லாஹ் எனக்கு தருவான். நபியவர்கள் சொன்னார்களே, இழிமை கொடுத்து அல்லாஹ் சில மக்களை உயர்வடைய செய்வான், அதே அறிவை கொடுத்து அல்லாஹ் சில மக்களை கேவலப்படுத்தவும் செய்வான், இழிவடையவும் செய்வான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்கிறோமா இல்லையா, இந்த உலகத்திலே அறிவை சுமந்த எத்தனையோ புத்திஜீவிகள் அறிவாளிகள் எவ்வளவோ அநியாயக்காரர்களாக அநியாயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தை சீரழிக்கக்கூடிய பலவாறான தவறுகளிலும் குற்றங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், குற்றமிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திரை மறைவிலிருந்து அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெறுமனே படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்ல, நன்றாக படித்தவர்கள், பல பட்டங்களை தன்னகத்தை கொண்டவர்கள். இப்படியான நாசகார விஷமத்தனமான செயல்களிலும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலே பிரயோஜனமான இல்ம் அவர்களை வந்து அடையவில்லை என்பதுதான் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது, வெட்கம் என்பது ஒரு மாணவனிடத்தில் இருக்கக்கூடாது. படித்து தரக்கூடிய ஆசிரியர்களிடத்திலிருந்து படிக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒன்று விளங்கவில்லை என்றால் எந்த விதமான கூச்சமும் இன்றி கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களிடத்திலே சென்று இது எனக்கு விளங்கவில்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாருங்கள், விளங்கப்படுத்துங்கள் என்று கேட்பதற்கு ஒரு மாணவனுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. நான் இதனை கேட்டால் என்னுடைய சக நண்பர்கள் கூட்டாளிகள் சக தோழர்கள் என்னை பார்த்து ஏளனமாக பார்ப்பார்கள், சிரிப்பார்கள், ஏசுவார்கள் என்பதற்காக தலை குனிந்து மௌனமாக நான் வாயை மூடிக்கொண்டு வெளியே வருவேனேயானால் எனக்கு படித்து தந்த பாடங்கள் என்னுடைய சிந்தனையை என்னுடைய கல்வை உள்ளத்தை அது தொடாது. எனவே அவனுக்கும் இல்மு அவனையும் வந்து சேரமாட்டான். கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த இல்மை கொண்டு சில மக்களை இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கான உயர்ந்த வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறான். இன்னும் சில மக்களை அவர்களுடைய கெட்ட நடத்தையை கொண்டு அந்த இல்மிலே இல்லாத பிரயோஜனத்தை கொண்டு இந்த உலகத்திலே தாழ்வடைய செய்கிறான். கேவலமடையான். எனவே சமூகத்தில் உள்ள நாலு பேர் அவனை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், தூசுகிறார்கள். இவர் யார் பெற்ற பிள்ளையோ என்று பெற்றோர்களுக்கு ஏற்றும் பேச்சும் வாங்கி கொடுக்கிறார்கள் இந்த பிள்ளைகள். அதே நேரத்தில் எந்த பிள்ளை நல்ல பல காரியங்கள் செய்து சமூகத்திற்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த எளிமை வைத்து அல்லாஹ் அந்த சமூகத்திலே அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். நாலு பேர் இந்த மனிதனுக்காக, இந்த பிள்ளைக்காக பிரார்த்திக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அவன் நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான மாணவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பிள்ளைகளாக, பிள்ளை செல்வங்களாக இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய அன்பான தாயும் பாசமான தகப்பனும் தான். எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், பணிவிடைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّا. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். தொழுகைக்குரிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தொழ வேண்டும். ரமலானுடைய காலம் வந்தால் வயது வந்த ஆணும் பெண்ணும் நோன்பு நோக்க வேண்டும். இப்படியாக அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும். பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய உள்ளம் நோகும்படியாக நீங்கள் நடந்துவிடக் கூடாது, பேசிவிடவும் கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே உங்களை பெற்றெடுப்பதற்காக 10 மாதங்கள் உங்களை வயிற்றில் வைத்து சுமந்த நேரத்தில் கடுமையான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகிய நிலையில்தான் அந்த தாயானவள் அந்த பிள்ளையை இந்த உலகத்திலே பிரசவித்திருக்கிறாள், பெற்றெடுத்திருக்கிறாள். எனவே அந்த தாய்க்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும், தகப்பனுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அடுத்ததாக கூறுகிறான், இம்மா யப்லுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்கள் தாய் தகப்பன்களில் ஒருவர் அல்லது இருவரும் வயதாளியாக ஆகிவிட்டால் அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா? மிக மிக இரக்கத்தோடு, அன்போடு, பாசமாக உங்கள் தாய் தகப்பனோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதாவது உங்களுடைய மனம் வெறுக்கின்ற விடயத்திலே அல்லது உங்களுடைய மனம் கசப்பாகின்ற தன்மைக்கு உங்களுடைய பெற்றோர்கள் நடந்து கொள்வார்களே ஆனால் பல தகுல்லமுமா உஃபின், உங்கள் தாய் தகப்பனை பார்த்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். என்ன வேலை செய்கிறீர்கள், உங்களுக்கு என்ன சிந்தனை இல்லையா, புத்தி இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்று வயதான உம்மா வாப்பாவை பார்த்து நீங்கள் ஷீ என்று கூட சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா. உங்களோட வீட்டில் தாய் தகப்பன் இருக்கின்றார்கள், எனவே வீட்டில் வச்சு கொண்டிருந்தால் தாயையும் தகப்பனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அலட்சியாக இருக்கும் என்பதனால் உங்கள் தாய் தகப்பனை, வயதாளியாக தாய் தகப்பனை உங்களை வீட்டை விட்டு நீங்க அவளை வெளியே விரட்டி விட வேண்டாம். முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் உங்களுடைய தாயையும் தகப்பனை நீங்கள் சேர்த்து விட்டு வர வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் வாலிபர்களாக இருந்த நேரத்தில் நீங்க சின்ன பச்சிலன் குழந்தையாக இருந்தீர்கள். தாயுடைய தகப்பனுடைய மடியில் நீங்கள் தவழ்ந்து ஓடி ஆடி விளையாடினீர்கள். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை கூட உங்களுடைய தகப்பனுடைய தாயுடைய முகத்திலே நீங்கள் ஊதினீர்கள், தெளித்தீர்கள். உங்களுடைய தாயுடைய தகப்பனுடைய உடம்பிலே சிறுநீர் கழித்தீர்கள். இவைகளை எல்லாம் பார்த்து உங்களுடைய தாயோ தகப்பனோ உங்களை அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, என்னுடைய பிள்ளை என்னை நதி பாய்ச்சி விட்டானே என்று வெளியே தூக்கி எறியவும் இல்லை. இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய தாயும் தகப்பனும் ரசித்தார்கள், சிரித்தார்கள். இப்படியான தாயும் தகப்பனும் ஒரு நாளைக்கு அவர்கள் வயதாளிகளாக வருகின்ற நேரத்தில், எழுந்து நடக்க முடியாத வயோதிபத்திற்கும் முதுமைக்கும் ஆளாக்கப்படுகின்ற நேரத்தில், நோயாளிகளாக மாறுகின்ற நேரத்தில், இவர்களுக்கு நான் சேவைகள் செய்வது எனக்கு இயலாது என்று யாராவது நினைத்து அந்த தாயையும் தகப்பனையும் இன்று பிள்ளைகள் இல்லாத பல பெற்றோர்கள் அநாதை மடங்களிலும் வயோதிப மடங்களிலும் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படியான மடங்களுக்கு கொண்டு சென்று உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பாரப்படுத்தி விட்டு வந்து விடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா. உங்கள் பெற்றோர்களை உங்களுடைய வீட்டை விட்டு விரட்டடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான். நபியே உங்கள் சமூகத்திற்கு நீங்க சொல்லுங்கள், என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக, அருள் பாலிப்பாயாக என்று ஒவ்வொரு பிள்ளையும் தன்னை பெற்றெடுக்க தாய்க்காக தகப்பனுக்காக இப்படி துஆ செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு துஆ செய்கின்ற முறைமையை அல் குர்ஆன் இந்த சமூகத்தினருக்கு இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னை பெற்று வளர்த்து ஆராய்ச்சியினுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தல்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்களே, இந்த பிரார்த்தனை தான் ஒவ்வொரு புள்ள இடத்திலும் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையைத்தான் அல்லாஹ் ஒரு பிள்ளை தன் தாய்க்காக தகப்பனுக்காக கேட்கின்ற துஆ எந்த விதமான தாமதமின்றி திரையுமின்றி அல்லாஹ்வுடைய அருஷை சென்று அடைகிறது, அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான மாணவர்களே, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். பிள்ளைகள் எழுந்து நடக்க ஆரம்பித்தவுடன் குர்ஆனை பிள்ளையுடைய கையிலே கொடுக்கிறார்கள், ஓதுங்கள், படியுங்கள், வாசியுங்கள். குர்ஆனை கொடுக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்தின் அறிவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படியான மார்க்க விளக்கங்களும் மார்க்க உபன்யாசங்களும் நடைபெறுகின்ற வாராந்த அகதியா பாடசாலைகளை போன்ற இந்த பாடசாலைகளுக்கு தங்கள் பிள்ளைகளை இன்றைய விடுமுறை நாளையில் அனுப்பி வைக்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை தீனை விளங்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும், நபிகளாருடைய போதனைகளை என்னுடைய குழந்தை செல்வங்கள் அறிய வேண்டும், தீனை ஷரியாவை சரியாக விளங்கி முறையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் தன் பிள்ளைகளை இப்படியான கல்வி கூடங்களுக்கு பாடசாலைகளுக்கு வழி அனுப்பி வைக்கிறாள். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், படிக்கின்ற பாடங்களை சரியான முறையிலே படித்து விளங்கிக் கொள்ளுகிறார்கள், தன்னுடைய கல்விலே தீனை மார்க்கத்துடைய அறிவை சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். படித்தவாறு இந்த உலகத்திலே அமல் செய்கிறார்கள், சாலிஹீன்களாக நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளை இப்படியாக நல்ல பல அமல்கள் செய்வதற்கு காரணமாக இருந்த தாயும் தகப்பனும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த தாயையும் தகப்பனையும் அழைத்து கௌரவப்படுத்துவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உல் பித வாலிதாஹு தாஜன், ஒரு தாயுடைய தகப்பனுடைய அந்த கண்ணியத்தை பாருங்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா இந்த தாயையும் தகப்பனையும் அழைத்து என்ன சொல்லி செய்வான், அவர்களுடைய தலையில் ஒரு ஒளிமயமான கிரீடத்தை அல்லாஹ் சூட்டுவான், அணிவிப்பான். அந்த கிரீடம் மிகவும் சூரிய வெளிச்சத்தை விட மிகவும் இலங்கிக் கொண்டிருக்கும் வெளிச்சம் உள்ள பிரகாசமாக அது மின்னிக் கொண்டிருக்கும். ஏனைய மக்கள் பார்ப்பார்கள், இது நபிமார்களோ அல்லது நபிமார்களுடைய மனைவிமார்களோ என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் அவர்கள் நபிமார்களும் அல்ல, நபிமார்களுடைய மனைவிமாரும் அல்ல. இவர்கள் யார் என்றால், உலகத்திலே பிள்ளையை பெற்றார்கள், சாலிஹீன்களாக நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்தவர்கள். பிள்ளைகள் நல்ல அமல்கள் செய்ய செய்ய அந்த பெற்றோருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இல்மை கற்பதற்கான வசதியும் வாய்ப்பையும் தாயும் தகப்பனும் எடுத்து கொடுத்ததனால் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த மஹ்ஷர் மைதானத்திலே கண்ணியமும் கௌரவமும் மாண்பும் மரியாதையும் வழங்கப்படுகிறது என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் பிள்ளைகளை இல்முக்காக படிப்பிக்க சென்று செல்ல அனுமதியளித்த பெற்றோருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் தகப்பன் சாலிஹான பிள்ளைகளை இந்த உலகத்திலே வளர்த்து விட்டு கபருக்கு செல்லுகிறார்கள், மௌத்தாகி விடுகிறார்கள், மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மன்னரையில இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய அந்த கபரு நேரத்திற்கு நேரம் விசாலமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒளிமயமான ஒளிகள் அதிலே வீசப்படும், மட்டுமல்ல அது விசாலமாக்கப்படும், நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். நேரத்திற்கு நேரம் அந்த தாயுடைய தகப்பனுடைய மன்னரை வாழ்க்கை உயர்வடைந்து கொண்டே செல்லும், தரஜாக்கள் கூட்டிக் கொண்டே செல்லப்படும். இந்த நேரத்திலே மன்னரையில் இருக்கக்கூடிய தாயின் தகப்பன் கேட்பார்கள், யோசிப்பார்கள், என்னுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுகிறதே, என்ன காரணம் என்று வியப்போடு ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுடைய பிள்ளைகள் உலகத்திலே நல்ல பல அமல்கள் செய்கிறார்கள், சாலிகான பிள்ளைகளாக உலகத்திலே வாழ்கிறார்கள், தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள், சமூகத்துக்கு நல்ல பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பிள்ளைகள் செய்கின்ற அத்தனை நன்மைகளுடைய பங்கும் உங்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் நீங்கள் கபரிலே இப்படியான விசாலமான வாழ்க்கையை பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளாகிய நாங்கள் பெற்றோர்களுடைய கண்குளிர்ச்சியை அன்பை பெற்றவர்களாக வாழ்கிறோமா, அல்லது தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுகின்ற பேசுகின்ற அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஜன்னத தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுக்கு சுவர்க்கம் வேண்டுமா, அது தாயுடைய தகப்பனுடைய காலடியிலே இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய தாய் உங்களை நல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டால் உங்களை அல்லாஹும் நல்ல பிள்ளையாக நல்ல மனிதனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஒரு கெட்ட மனிதனாக கெட்ட பிள்ளையாக பார்ப்பார்களே, ஆனால் அல்லாஹும் உங்களை ஒரு கெட்டவனாகவே அல்லாஹும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி அவர்கள், நபிகளார் அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக ஆயத்தமாகி இருக்கிறார்கள், சஹாபாக்களை அப்படியே படையாக அணி அணியாக தயார்படுத்தி எல்லா சஹாபாக்களையும் தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சஹாபி அவர்கள் வருகிறார்கள். சஹாபியை பார்த்த நபி அவர்கள் கேட்டார்கள், எனது அருமை தோழரே, உங்களுடைய தாய் தகப்பன் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அருமை தோழர் சஹாபி நபிகளாரை பார்த்து சொன்னார், நபியே, என்னுடைய தாய் ஹயாத்தோடு உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிய நேரத்தில் அந்த நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்வதை விட நேராக வீட்டுக்கு சென்று உங்களுடைய தாய்க்கு உதவி ஒத்தாசை செய்யுங்கள், யுத்தத்திலே கலந்து கொள்வதை விட மேலானது உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உதவி செய்வது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று நபி அவர்கள் மற்றும் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், எந்த பிள்ளை தன் தாயையும் தகப்பனையும் இரக்க கண்கொண்டு அன்பாக பாசமாக கனிவோடு அன்பாக எந்த பிள்ளை தன் தாயுடைய தகப்பனுடைய முகத்தை பார்ப்பார்களோ அந்த பிள்ளைக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு தாய் தகப்பனுடைய முகத்தை 100 தடவைகள் பார்த்தாலும் என்ன நன்மை கிடைக்கும்? நபி அவர்கள் சொன்னார்கள், 100 தடவை பார்த்தாலும் 100 ஹஜ் செய்து நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான மாணவர்களே, இப்படியெல்லாம் பல கண்ணியங்கள் நிறைந்ததுதான் ஒரு பிள்ளை தாய்க்காக தகப்பனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், உபகாரங்கள், நல்ல சேவைகள் என்று இஸ்லாம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி தருகிறது. ஆனால் மறுபக்கத்திலே நாங்கள் சிந்தித்து பார்த்தால், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏசக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்துல்லாஹி பின் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கபாயிர், பெரும் பாவம் என்றால் என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும், பாவங்கள் இரண்டு வகையாக இருக்கிறது, ஒன்று பெரும்பாவம், இன்னும் ஒன்று சிறு பாவம். நபி அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவம் என்ன தெரியுமா? முதலாவதாக சொன்னார்கள், அல் இஷ்ராக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இன்னும் ஒன்றை சேர்த்து இணை வைப்பதிருக்கிறது, அது பெரும்பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், தாயைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள், தாயுடைய தகப்பனுடைய சொல் கேட்காமல் அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், தாய் தகப்பன் நோயாளிகளாக இருப்பார்கள், அவர்களுக்கு உதவியொத்தாசைகள் செய்யாத பிள்ளைகள், தாய் ஏதாவது பிள்ளையிடத்தில் ஒரு சிறிய ஒரு உதவியை கேட்பால் அதை செய்யுங்கள், இதை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ஒரு பிள்ளை என்ன செய்வான், தன்னுடைய வாயில் வருகின்ற வார்த்தைகளினால் ஏசி விட்டு பேசி விட்டு திட்டி விட்டு தாய்க்கு தகப்பனுக்கு உதவி ஒத்தாசை செய்யாமல் ஓடிவிடுவான். அது மட்டுமல்ல, நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு தகப்பனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொடுக்க மாட்டான், அவர்களுடைய கையிலே மருந்து எடுப்பதற்கு வைத்தியரை நாடி செல்வதற்கு பணம் இல்லாமல் இருக்கும், இந்த பணத்தையும் எடுத்துக் கொடுக்க மாட்டான், பணத்தை கொடுத்து உதவி செய்ய மாட்டான். இப்படியாக சொல்லால் செயலால் நடத்தினால் ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனின் நோவினை செய்வானே, இது பெரும்பாவம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வமினல் கபாயிர், இன்னும் பெரும் பாவம் ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா, ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனை வாயால ஏசுவது திட்டுவது இருக்கிறதே, அது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனை ஏசுவான் திட்டுவான் அது பெரும் பாவம் என்று சொல்லிய நேரத்தில், காலு யா ரசூலல்லாஹ் வஹல் யஷ்துமுர் ரஜுலு வாலிதை, சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏசுவானா திட்டுவானா என்று கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஒரு பிள்ளை தன் தாய்க்கும் தகப்பனையும் பார்த்து ஏசுவான் திட்டுவான், எப்படி ஏசுவான் திட்டுவான் தெரியுமா, யசுப்பு அபர் ரஜுல், ஒரு பிள்ளை மற்றவனுடைய வாப்பாவுக்கு ஏசுகின்ற நேரத்தில் அந்த பிள்ளை உங்கள் வாப்பாவுக்கு ஏசுவான், நீங்கள் மற்றவனுடைய உம்மாவுக்கு ஏசுகின்ற நேரத்தில் அவன் உங்கள் உம்மாவை உங்கள் தாயை ஏசுவான், இப்படித்தான் ஒரு பிள்ளை தன் வாப்பாவுக்கும் ஏச்சு வாங்கி கொடுக்கின்றான், தன் உம்மாவுக்கும் ஏச்சு வாங்கி கொடுக்கின்றான். இப்படியான பாவங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் பெரும் பாவமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கண்ணியத்திற்குரிய மாணவர்களை சிந்தித்து பாருங்கள், என்னுடைய தாயை நான் நேரடியாக ஏசாவிட்டாலும் பேசாவிட்டாலும், பாடசாலையிலே விளையாடுகிறோம், மைதானத்திலே ஒன்றாக குலாவி செல்லுகிறோம், அல்லது ஆங்காங்கே சுற்றி திரிகின்ற நேரத்தில் கோப ஆவேசத்தினால் நான் என்னுடைய நண்பனுடைய தகப்பனையோ அல்லது யாருடைய உம்மாவையோ வாப்பாவையோ நான் ஏசிவிட்டால், அவன் என்னுடைய உம்மாவை ஏசுவான், அவன் என்னுடைய வாப்பாவை ஏசுவான், இதனால் என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் ஏசு வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் திட்டுதல்களையும் நான் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், இதனால் ஒவ்வொரு பிள்ளையும் பெரும்பாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், எச்சரிக்கை செய்கிறார்கள். ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளைகளாக பிறந்து வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்கள் தாயும் தகப்பனும் தான், அவர்களுக்கு நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நல்லுபகாரம் செய்து உதவிகள் பல செய்தால் எங்கள் தாய் தகப்பன் கல்வால் உள்ளத்தால் எங்களை விரும்பிக் கொள்ளுவார்கள், எங்களை விரும்பினால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, என் பிள்ளைக்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக, பரக்கத் செய்வாயாக என்று பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கின்ற துஆ இருக்கிறதே, அது அல்லாஹ் எந்த விதமான திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தாயுடைய தகப்பன் கல்விலே நாங்கள் இடம் பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். மாற்றமாக சில தாய் சில தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு மத்தியிலே
நீதி நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வார்களேயானால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது. ஒரு தாய்க்கு பல குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அத்தனை பிள்ளைகளையும் சரியாக முறையாக நேர்மையாக ஒரே தராதரத்தில் வைத்து அவள் அன்பு செலுத்த வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும், அத்தனை பிள்ளைகளை ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய குறைகளையும் மறைவான சில செய்திகளையும் மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லி காட்டி அவர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்களாக சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையையும் குடும்பத்துக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்குகின்ற ஒரு பித்னாக்காரியாக குழப்பவாதியாக ஒரு தாயோ தகப்பனோ இருந்துவிடக் கூடாது. பிளவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற பிள்ளைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தாயாக தாய் உள்ளம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அங்கே விளங்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற சகோதரத்துவத்தை அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் அமைந்துவிடக் கூடாது. இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பொழுதுபோக்குகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை நேரத்திலே நாங்கள் கண் விழித்து சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் பாடசாலைக்கு வருகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகாலை நேரத்திலே கண் விழித்து நாங்கள் அல்லாஹுக்கு சுக்கூர் செய்தவர்களாக பாடசாலைக்கு வருகிறோமா அல்லது ஷைத்தானுடைய கொடியை சுமந்து கொண்டு பாடசாலைக்கு வருகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தான் எங்கள் தலை கருகாமையிலே வந்து உட்காருகின்றான், உட்கார்ந்திருந்து எங்கள் தலையில் மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூன்று முடிச்சுக்களும் எவ்வாறு அவிழ்க்கப்படுகிறது தெரியுமா? அந்த மனிதன் காலையிலே கண் விழிக்கின்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹியானா பஅதமா அமாதனா வஇலைஹின் நுஷூர், தூங்கி எழுந்ததன் பின்னால் ஓதுகின்ற இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. இரண்டாவதாக அந்த பிள்ளையோ மனிதனோ சுபகு தொழுவதற்காக உதுவெடுக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. உதுவெடுத்த பிள்ளை அந்த மனிதன் தொழுவதற்காக முசல்லாவிலே சுபகு தொழுவதற்காக வந்து நின்று அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்காக தக்பீர் கட்டியவுடன் ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவன் காலை நேரத்தில் உற்சாகம் உள்ளவனாக ஒரு ஸ்ரீதேவியாக சிரித்தவனாக சந்தோஷத்தோடு காலையிலே அவன் பாடசாலைக்கு செல்லுகிறான். தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அல்லாஹின் கொடியை சுமந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகிறார்கள். மலக்குகள் அந்த மனிதனுக்கு பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இப்படித்தான் ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ காலையிலே கண் முழிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக காலையிலே கண் விழித்து யார் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆவை ஓதாமலும் சுபகு தொழாமலும் பாடசாலைக்கு செல்லுவார்களோ தொழிலுக்காக செல்லுவார்களோ இவர்கள் ஒரு சோம்பேறியாக செல்லுகிறார்கள், ஒரு மூதேவியாக செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில்லாமல் ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக ஷைத்தானின் கொடியை கையிலே சுமந்தவர்களாக வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகிறார்கள் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மாணவர்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் இப்படியான கல்வி கூடங்களிலே கற்க வேண்டும். இப்படி கற்பதற்குத்தான் எங்களுடைய தாயின் தகப்பனின் எங்களை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். படிக்கின்ற நாங்கள் வெறுமனே புத்தகத்தோடு அதனை மூடி வைத்து விடாமல் படித்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தெடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லாஹ். எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழுகின்றானோ அன்றைய நாள் முழுக்க அந்த மனிதனுக்கு ஆபத்துக்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் வருவதிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாதுகாப்பு எதனால் கிடைக்கிறது? இரண்டு ரகஅத் சுபஹு தொழுவதனால் கிடைக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த மனிதன் அதிகாலை காலை நேரத்தில் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை மூன்று தடவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா மூன்று தடவையும், குல் அஊது பிரப்பின்நாஸ் இதனையும் மூன்று தடவை சுபஹுக்கு பின்னால் யார் ஓதிக் கொள்வார்களோ அன்றைய நாள் மாலை நேரம் வரைக்கும் வருகின்ற ஷர்ருகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அத்தனையிலிருந்து பாதுகாக்கின்ற கேடயமாக இந்த மூன்று சூராக்களையும் அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள். மாலை நேரத்தில் மகரிபுடைய நேரத்தில் இந்த மூன்று சூராக்களை மும்மூன்று தடவைகள் ஓதிக்கொள்வீர்களேயானால் இரவு நேரங்களிலே வருகின்ற ஆபத்துக்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்கு இந்த சூரா போதும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான மாணவர்களே, சிந்தித்து பாருங்கள், இந்த சூராக்கள் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம் இருக்கிறது, மனப்பாடமாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஓதுவதற்கு நம்மில் பல பேர் ஆயத்தமாக இல்லை, நாங்கள் ஓதுவதாக இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு இந்த சூராவை ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும் என்று நம்மில் பல பேருக்கு தெரியாது, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இந்த ஹதீஸை இப்பொழுது கேட்ட நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு சென்றால் இந்த ஹதீஸை உங்கள் அன்பான தாய்க்கு சொல்லுங்கள், உங்கள் பெற்று உங்கள் தகப்பனுக்கு சொல்லுங்கள், உங்கள் சகோதர சகோதரிக்கு சொல்லிக் கொடுங்கள். அதை சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, இன்றிலிருந்து அவைகளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய பெரியவர்களும் சிறியவர்களும் வாலிபர்களும் பாடசாலை பிள்ளைகளாக இருந்தாலும் தொலைக்காட்சிக்கு முன்னால் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்து சினிமா படங்களை பார்ப்பதிலும் மியூசிக் இசைகள் கேட்பதிலும் உங்கள் நேர காலங்களை கழித்து விடாதீர்கள். ஏனென்றால் யார் அதிகமாக இசை கேட்பார்களோ அது அவர்களுடைய சிந்தனையிலும் கல்விலும் அப்படியே பதிந்து விட்டால் குர்ஆனை மனப்பாடமாக ஆக்கினால் குர்ஆனுடைய வசனங்கள் இங்கே பதியாது, ஹதீஸ்கள் ஏறாது, நல்ல சிந்தனைகள் வராது, கெட்ட சிந்தனைகள் கெட்ட பார்வைகள் ஷைத்தானியத்தான செயற்பாடுகள் தான் இதன் மூலமாக விளையுமே ஒழிய இந்த சினிமா பாடல்களை இசையை கேட்பதனால் அல்லது சினிமா படங்களை பார்ப்பதனால் கலாச்சாரமும் குடும்பமும் சமூகமும் சீரழிவதற்கு இவைகள் காரணமாக அமையுமே ஒழிய எங்களுக்கு எந்த முன்னேற்றத்தையுமே அது கொண்டு வராது. எனவே தொலைக்காட்சி பார்ப்பதை முற்று முழுதாக நிறுத்தி விடுங்கள். அதற்கு முன்னால் உங்கள் நேர காலங்களை கழிப்பதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். டிவிக்கு முன்னால் போய் உட்கார்ந்திருந்து சரண்டராகி விடுவதை நீங்கள் முழுமையாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று தொலைக்காட்சி மட்டுமல்ல வானொலியாக இருந்தாலும் ஒவ்வொரு அலைவரிசை அலைவரிசையாக திருப்பிக் கொண்டே சென்றால் அங்கும் சினிமா படங்களும் சினிமா பாடல்களுடைய வரலாறுகளும் சினிமா நடிகர் நடிகைகளுடைய வரலாறுகளும் அங்கே பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது. இவைகளை கேட்பதையும் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் அதற்கு அடிமையாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, வாராந்த பத்திரிகை நாளாந்த பத்திரிகை அல்லது எதுவாக சஞ்சிகைகளாக இருந்தாலும் சரி, காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இன்று காம லீலைகளையும் விபரீதங்களை உண்டாக்கக்கூடிய பலவாறான சினிமா படங்களும் அதற்கான காட்சிப்படுத்துகின்ற பகுதிகளும் தான் இன்றைய பத்திரிகைகளை முழுமையாக ஆர்ப்பரித்திருக்கிறது. அதனுடைய ஆதிக்கங்கள் தான் இன்று பத்திரிகைகளில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கின்ற மாணவர்கள் மாணவிகள் ஏன் வயோதிபர்கள் வாலிபர்கள் தவறான குற்ற செயல்களுக்கு ஆளாக்கப்படுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. மட்டுமல்ல தொலை கல்விகளை கற்பதற்காக அதே போன்று தற்கால நவீன சாதன கல்விகளை கற்பதற்காக பாடசாலை மாணவர்கள் இன்டர்நெட் கஃபே போன்ற இடங்களுக்கு தனிமையிலே சென்று இப்படியான தவறான பாடங்களுக்கும் தவறான செயல்களுக்கும் உள்ளாக்கப்படுவதற்கு இப்படியான ஊடகங்கள் காரணமாக அமைகிறது. இந்த விடயங்களில் பெற்றோர்களுக்கும் கவனம் இருக்க வேண்டும். என் பிள்ளை எங்கே செல்லுகிறான், இவன் யாரோடு பழகுகின்றான், என்னுடைய பிள்ளைகளுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் யார், இவர்கள் என்ன நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதனை எல்லாம் பெற்றோர்கள் கவனித்து செயலாற்ற வேண்டும். தன்னன் தனிமையில் தன்னுடைய வயது வந்த பிள்ளைகளான ஆண்களையோ பெண்களையோ வெளியிலே அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்கள் அவர்களுடைய வழித்துணையோடு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களுடைய கைகளிலே இருக்கின்ற மொபைல் போனாக இருந்தாலும் சரி, அதிலும் ஒரு பார்வை, ஒரு பரீட்சை, ஒரு தாய் தகப்பன் வைத்திருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் பெற்றோர்களின் மீது இருக்கக்கூடிய கடமைகள், கடப்பாடுகளாக இருக்கிறது. இப்படியான செயற்பாடுகள் இருப்பதனால் தான் தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக பெற்றுக் கொள்ள முடியும். இந்த பிள்ளைகள் தான் இன்ஷா அல்லாஹ் தாயுடைய ஹயாத்திலும் பெற்றோர்களுடைய வபாத்துக்கு பின்னாலும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியான நல்ல நாளையில் இப்படியான செய்திகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். கேட்கின்ற விடயங்களை வெறுமனே தகவல்களாக எடுத்துக் கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நபி அவர்கள் சொல்லிக் காட்டிய காலை நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே நாங்கள் பாடசாலைக்கு வரக்கூடியவர்களாக, தொழிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உதவோடு இருந்து கொள்ளுகின்ற பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகைக்காக மட்டும் உதவு எடுக்காதீர்கள், குர்ஆன் ஓதுவதற்காக மட்டும் உதவு எடுக்காதீர்கள். உங்களுடைய வெளிவாசல் தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் மலசலம் கூடம் சென்று வெளியே வந்தவுடன் நீங்கள் சுன்னத்தான உதவை எடுத்துக் கொள்ளுங்கள். நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்குள் நுழைவதே பெரும் பாக்கியம், நரகத்திலிருந்து பாதுகாப்படைந்து சுவர்க்கம் நுழைவதே பெரும் பாக்கியம். சுவர்க்கத்திற்கு செல்லுவதற்கு 8 கதவுகள், 8 வாசல்கள் இருக்கிறது. எந்த வாசலினாலும் அவர் விரும்பிய வாசலினால் சுவர்க்கம் நுழைந்து விட முடியாது. ஒரு சுவர்க்கவாதியாக இருந்தால் அவர் விரும்பிய வாசலினால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் விரும்பிய 8 வாசலினால் அவன் சுவர்க்கம் நுழையலாம். எனவே அவனுக்கு விருப்பம் கொடுக்கப்படும். எந்த வாசலினால் நீங்கள் சொர்க்கம் நுழைய விருப்பமோ அதனால் நீங்கள் சொர்க்கம் நுழையுங்கள் என்று என்னுடைய சமூகத்தை ஒரு மனிதனுக்கு சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அது எந்த மனிதன் தெரியுமா? அழகிய முறையில் உதவெடுத்து, உதவெடுத்ததன் பின்னால் யாருடனும் கதைக்காமல் பேசாமல் 2 கலிமா, கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله என்ற இந்த கலிமா ஷஹாதாவை உதவெடுத்ததன் பின்னால் யார் ஓதிக்கொள்வார்களோ இந்த மனிதனை பார்த்து நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தின் 8 கதவுகளும் அழைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பாருங்கள், பாடசாலைக்கு மட்டுமல்ல, குர்ஆன் மதரசாவுக்கு எப்பொழுது நாங்கள் குர்ஆனை சுமந்து கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றோமோ அன்றே எங்களுக்கு முதலாம் கலிமா முதல் 5 கலிமா வரைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம் இருக்கிறது, நம் பெற்றோர்களுக்கும் பாடம் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேர் உதவெடுத்து விட்டு இந்த துஆவை ஓதுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் மனதிலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நான் மௌத்தாகின்ற வரைக்கும் ஓதக்கூடியவனாகவே இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதனை விட்டுவிடவே மாட்டேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதே போன்ற சுவர்க்கத்தின் 8 கதவுகளும் அழைப்பதற்கு தகுதியான மக்களாக என்னுடைய தாயும் இருக்க வேண்டும், என்னுடைய தகப்பனும் இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரிகள் இருக்க வேண்டும், என்னுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் விருப்பம் கொள்ளுங்கள். விருப்பம் கொண்டது மட்டுமல்ல, அவர்களுக்கும் இந்த ஹதீஸையும் இந்த நன்மையும் சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் செய்வார்களே ஆனால் அதனுடைய நன்மை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கும் கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல் அடியார்களாக வாழ்ந்து பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து எங்களுடைய எதிர்கால நல்வாழ்வு அல்லாஹ் ஹைரானதாகவும் பரக்கத்திற்குரிய நல்வாழ்வாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தருள நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த பாடசாலையை நல்ல முறையில் முன்னேற்றுவதற்காக கல்வியிலும் ஊக்கத்தை தரக்கூடிய வளர்ச்சியிலே முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்தல்வானாக, நோயில்லாத வாழ்வை கொடுத்தல்வானாக, அவர்களுடைய சேவையை அல்லாஹ் அங்கீகரித்து புரிந்து கொள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.